பெருமிடுசை பிரான் இசை சொற்பிடிப்பு வழங்கி இருப்பவர் எம்பார் எஸ் விஜயராகவாச்சாரியார் அவர்கள்.
சக்தி பஞ்சமய விக்கிரஹமே சுத்தி கரகி சுத்தி காரதிக சுத்திதாயக ராரி பாதையோ பக்தி சாரமுனையே நமோ நம. ஸ்ரீபுதியான் லட்சுமி ரமணன் வாசுதேவன் வைகுண்ட லோகத்திலே இருக்கிற பரதத்துவம் ஆட்களிலே பள்ளி கொண்டிருக்கும்படியான வியூக ரூபம் இவற்றையெல்லாம் மீறி ராமகிருஷ்ணாதிகளாயிருக்கிற அவதாரங்களை எல்லாம் செய்தான். லோகங்கள் எல்லாம் வாழ வேணும், லோகங்கள் எல்லாம் தன் சரணத்தை பணிய வேணும் என்கிற ஆசையினாலே அதுவும் சாத்தியமில்லாமல் போகிற வேளையிலே பஞ்சோபரிஷன்மயமான சரீரம் படைத்து அர்ச்சாவதார திருக்கோலம் கொண்டு தான் உகந்த ஊரில் தான் தண்டாள் பாடி என்று க்ஷேத்திரங்கள் தோறும் திவ்ய விமான நிலைகள் தோறும் புண்ணி தீர்த்தக்கரைகள் தோறும் தான் அர்ச்சாவதாரம் கொண்டு எழுந்தொழிக்க தொடங்கினான் பரமாத்மா. அப்படி இருக்கிற திவ்ய தேசங்களிலே ஈடுபட்டு உபாசித்தால் பரமபதம் வரையில் இருக்கிற பரமாத்மாவை வழிபட்டதாக ஆகும் என்பதுதான் சான்றோர் வகுத்த முறை. நம் ஊரில் இருக்கிற க்ஷேத்திரத்திலே வைகுண்டத்தை எண்ணி பார்க்கலாம், வைகுண்டத்தில் போய் நம் ஊரை பார்க்க முடியாது. ஆகவே எங்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தை சம்பாதிக்கலாம் போல இருக்கிற இடம் மண் உலகம். மண் உலகத்திலே இருக்கிற இன்பம் மற்ற உலகத்திலே கிடையவே கிடையாது. இந்திராதி உலகங்களிலே ரொம்ப டான்ஸ் பண்ணலாம், மேனக பாட்டு பாடலாம், இந்திரனோட ஒரு கப்பில் அமிர்தம் குடிக்கலாம், இதெல்லாம் நிகழலாம். இதை தவிர பரமாத்மா அவருடைய பரிபூர்ண அனுபவத்தை அங்கு காண முடியாது. அதை கண்டித்தான் ஆழ்வார்கள் சொல்லுகிற போது இந்திர லோகமாலும் அச்சுவை செய்கிறேன் வேண்டேன் அரங்கமாநகருளானே என்கிறார் தொண்டடி புலிகள். இங்கு பெருமாளை வழிபடும்படியான பாக்கியம் இருக்கிற போது இந்திராதி லோகம் சொர்க்கலோகத்தில் ஒரு ஸ்தானம் கிடைச்சி அங்க போய் இதான் நீ சுகானுபவம் பண்ணுன்னா அது எனக்கு பிடிக்காதுங்கிறார்கள். அச்சுவை தரினும் வேண்டே நரங்கமானே என்று தான் அவதாரம் பண்ணின பிறகு பரமாத்மா தன்னுடைய சுதர்சன பாஞ்ச சன்னியாதிகளாயிருக்கிற ஆயுதங்கள், அவன் திருவேணியில் இருக்கிற ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் அவதாரம் பண்ணும்படியாக ஆணையிட்டான். ஆபரணமும் ஆயுதங்களும் அவதாரம் பண்ணுமா என்றால் அத்தனைக்கு சைதன்யம் உண்டு, வடிவம் உண்டு. சுதர்சனம்னு ஒன்று இருந்ததுனா வெறும் சக்கரமா இருக்காது, அது அதுக்கு மத்தியகதனாக இருக்க ஒரு ஆத்மா பரமாத்மா உண்டு. அந்த சுரூபம் தான் ஆக்கு செய்யும், பெருமாள் சொன்னதை கேட்டு அதை செய்யும். அப்படி பெருமாளுடைய ஏதி பூட்டங்கள் எல்லாம் அவதாரம் பண்ணின போது பெருமாளுடைய சக்கராயுதம் திருமதி செப்பிரானாக பிறந்தது. கௌமோதகி, கதை, சாரங்கம், பாஞ்சஜன்யம் இதெல்லாம் லோகத்திலே மண்ணுலோகத்திலே தமிழ்நாட்டிலே அவதாரம் பண்ணித்து புரியாத இருக்கிற வேத தத்துவார்த்தங்களை எல்லாம் தெளிவிய தமிழ் வரையாய் பாட வேண்டி அந்த கோட்டியிலே அவதாரம் பண்ணினவர்தான் சுதர்சனத்தினுடைய அம்சபூதராக ஆவிர்வித்த திருமழிசை பிரான். திருமழிசியிலே பிறந்தாதவர் ஆகவே திருமழிசை பிரான். திருமழிசி ஆழ்வார். இவருடைய வரலாறுலே ஒரு விசித்திரம், பெருமாள் ஆழ்வாரா போறார், ஆழ்வார் பெருமாளா போறார். திருமழிசை பிரான் திருமழிசி ஆழ்வார் திருமழிசை பிரானாக போனார். இவருடைய வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருக்கிற கும்பகோண க்ஷேத்திரத்தில் இருக்கிற சாரங்கராஜா ஆறாம் புதன் ஆறாம் புதன் ஆழ்வானாக போனான். ஏன்னா இந்த பக்தனுடைய குணத்தில் ஆழ்ந்து போனார் அவர், ஆழ்வானாக போனார். பெருமாளை உத்தரவு பண்ணி ஏந்திரு உட்கோரு படுத்துக்கோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். இவர் அதனால இவர் பிராரா போறார், பெரியவரா போறார். பக்தி சாரர் என்று திருநாமம் படைத்த திருவழிச்சப்பிரானுடைய வைபவம் இன்று வர்ணிக்கப்பெறுகிறது. சக்தி பஞ்சமய விக்கிரகாத்மனே, சக்தி பஞ்சமய விக்கிரகாத்மனே, சுக்திகாரஜத சித்தகாரினே, முக்திதாயக முராரி பாதையோ பக்தி சாரமுனையே நமோ நமா. சப்தமுனிந்துரு சரசிஜ பவுனனே சமயமுபாக வெங்கி திருப்திக தெல்பு உடமிரி தபமுனு திரகு சோடுனி அஞ்சி. ஒரு சமயம் ஏழு ரிஷிகள், சப்த ரிஷிகள், அத்ரி, வசிஷ்டன், பிருகு, பார்கவன், புலஸ்தியன், அங்கிரசர் முதலான பிரம்ம ரிஷிகள் எல்லாரும் ஒருங்கே கூடி பிரம்மலோகத்துக்கு போன, சத்தியலோகத்துக்கு. பிரம்மாவை போய் கேட்டான், ரிஷிகள்லாம் சேர்ந்தாப்புல வந்தாலே என்ன விசேஷம்னு கேட்டான். அவளுக்கு ஏதோ தேவை, ஏதோ கோரிக்கை, அவளுக்கு கோரிக்கை இருக்கு. மனுஷ லோகத்தில் மனுஷனுக்கு எவ்வளவு கோரிக்கை இருக்கோ அதுக்கு மேல தேவதைகளுக்கு கோரிக்கை இருக்கு. நாங்க தவம் பண்ணணும், எங்களுக்கு நிம்மதியா சாந்திகரமா ஒரு இடம் வேணும். பூலோகத்துல எது ரொம்ப உத்தமமான இடமோ அது சின்ன இடமா இருந்தாலும் போறோம், அந்த இடத்த எங்களுக்கு தந்தா தேவையில்லை. பிரம்மாக்கு கருணை, வைதிகள்லாம் வேணும்னு கேக்குறான், ஆசையா கேக்குறான், வேதம் வல்ல ரிஷிகள்லாம் கேக்குறான். விஸ்வகர்மாவை கூட்டு, அவன் தேவ சில்பி, பூலோகத்தில் எல்லா இடங்களையும் பாரு, நிறுத்து பாரு, திராட்சை வச்சு எது ரொம்ப சாரமா இருக்கோ எது நல்ல கனமா இருக்கோ அந்த இடத்த பார்த்து வேலை சூஸ் பண்ணி கொடுன்னு சொன்ன. அப்ப இவன் என்ன பண்ணா, விஸ்வகர்மா புலவர் மரச்சாட்சி இருக்கு, தெய்வ நம்பிக்கை இருக்கு, இவனுடைய யோக்கியதை இருக்கு. அப்ப லோகத்துல மண்ணுலகத்தில் இருக்க ஊர்லாம் பார்த்தா, ஒரு ரவுண்டு பார்த்தான். செங்கல்பட்டு ஜில்லாவில் திருமழிசேன்னு ஒரு ஊர், இப்பவும் அழகான கஷேத்திரம் அது. வாசல்ல குளம், ஒரு பெரிய கோபுரம், கோவில், பெருமாள் சன்னதி, ஆழ்வார் சன்னதி, நல்ல கோவில். மகிசாரம்னு பேரு, மகின்னா பூமி, பூமியில ரொம்ப சாரமானது இது மகிசாரம். இதுக்கு பேர் திருமழிசேன்னு பேரு. இங்க நீங்க எல்லாம் தவம் பண்ணுங்கோ. ரிஷிகளுக்கான இட்டான் பிரம்மதேவர், ரிஷிகள் எல்லாரும் அங்க ஏகாந்தமா உட்கார்ந்துட்டான். தேவதாவாதிகள் பண்ண நிம்மதியான பொழுதுபோக்கு, ஜபம்னு பண்ணிட்டு ஒருத்தர் பேசிட்டு வம்பு பண்ணாத, தியான சமாதியிலேயே இருந்தா இத்தனை பேரும் உலகத்தை மறந்து, தன்னை மறந்து, சரீரத்தை மறந்து தாருலோகசிலாவது இருந்தார்கள். பஞ்சாசக்கோடி விஸ்தீர்ணமாயிருக்கிற இந்த இடத்திலே பிரம்மதேவன் இவாளுக்கு பொறுக்கி கொடுத்த இடம் மகிசாரம், வைத்தடுத்த பக்கம் வலிது என்று. இந்த ரிஷிகளோட கூட பார்கவர்னு ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். இந்த ரிஷிகள் நடுவில் அவர் ஒருத்தர் தான், நல்ல யோகிதை அவருக்கு, நல்ல தபசு, நல்ல தியானம், நல்ல யோக வலிமை இதெல்லாம் இருந்தது அவருக்கு. இவெல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்காளே ஒழிய, இது நல்லபடியா ஆண்டவன் நடத்தி கொடுக்கணும். இதை நடுவில் ஒன்றும் கோளாறு வரப்படாது, கோளாறு வந்ததுன்னா என்ன பண்றது, விபரீதமாக தான் போடும். விஸ்வாமித்திரன் தவசுக்கு போனாப்பில் ஆகும். விஸ்வாமித்திரர் வடக்கு கீழே தவமணி இருந்தார், என்ன இவர் கண்ட பலன், மேலே ஒரு அர்த்தம் சொன்னா ஒரு பொண்ணை பெற்றார், அதுக்கு சகுந்தலைன்னு பேர் வச்சார். இஸ்லாமியத்தில் தபஸுக்கு போறதுனால சம்பாதிச்ச சொத்து என்ன, மேனகைய கூடி கொஞ்சி குழாயி பொண்ணை பெற்றது தான் லாபம், அப்படியும் ஆகப்படாது. தீர்க்க சத்திரம் ஒன்று பண்ணிட்டு இருந்தார் அவர், அழகான தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த ரிஷிகள்லாம் பிரம்மதேவன், இந்த ரிஷிகள்லாம் தவம் பண்ற இடத்துல இந்த இந்திரன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போது யாராவது என்ன பண்றான், எப்படி தவம் பண்றான், இது யாரு ஒழுங்கு, யாரையா நம்மால ஏமாத்த முடியுமான்னு பார்ப்பாமோ. அவன் திட்டம் போடுறது ஏமாத்துறதுக்கு தான் இல்ல. அஞ்சாறு ரிஷி ரொம்ப ஒழுங்கா தான் இருந்தது, இது கொஞ்சம் சலசலப்பா சுறுசுறுப்பா இருந்தது. இந்த பார்கவர் கனகாங்கின்னு ஒரு அச்சர சிவனுக்கு தேவலோகத்துல கனகாங்கின்னா தங்க கொடி மாதிரி இருந்தாரு. கனகாங்கி அது அந்த பார்கவன் தபஸ் பண்ற மாதிரி அவன்கிட்ட போய் அவனை ஏதாவது ஆசை காட்டி மயக்கி லோகத்தை அழிச்சு எப்போது காத்துட்டு இருந்தா. இந்த அம்மா ஆடினா பாடினா இந்த ரிஷிக்கு மயக்கம் வராமல் இருக்கிற வாசலா திரவியங்கள்லாம் பூசிந்தா. ரிஷிக்கும் பிடிக்கணுமே, எனக்கு வாசனை பிடிக்காது சில பேர் தலைவலிப்போம், எனக்கு சங்கீதம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க, எனக்கு வாசனை பிடிக்காதுன்னு சொல்றவங்க ரொம்ப புண்ணியவான்கள், மகா பாபிகள். சஸ்வஸ்ததம் இல்ல நிபந்தனேனா கால் சிலங்க எல்லாம் ஓசப்பட்டு ஆடிக்கிட்டு மெதுவா போனாங்க. சிலம்பூலி காதல கட்டு ரிஷி கண்ணை முடிச்சுட்டார். தங்க கொடிதான் ஒண்ணு நிற்கிறது, நிஜமாவே ஒரு தங்க கொடி. கிட்ட கிட்ட நகர்ந்தார் அந்தம்மா, கிட்ட கிட்ட போந்தா. சைத்திய உபச்சாரங்கள்லாம் பண்ணா, உங்க மாதிரி இருக்கிற பெரியவா எனக்கு கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம்னா அப்படின்னாவா. நான் ஏதோ தெய்வாதீரமா தவம் பண்ண வந்தேன், எனக்கு இங்க நீ கிடைச்சி அது ரொம்ப புண்ணியம் அப்படின்னாரு. அப்படிதான் தொடங்கியிருப்பா பேச்ச. இந்த ரிஷி அந்த அத்தரசோட கூடினார். கூடினத்துக்கு லாபம் ஒரு பூ ஆம்பளை குழந்தை பிறந்து ஒரு ஒரு பிரசவம் வரையில அவளோட இருந்தாதா. ஆண் பொருந்தோ பொன் பொருந்தோ தெரியல, என்னதான் தெரியும். இந்த அப்சரசுக்கெல்லாம் இந்த ஏதோ பிறந்த குழந்தையே தாளாட்டணும், அதை வளர்க்கணும்ங்கிற தலையில எழுத்தே இல்லை. இவன் தவசை கெடுக்கணும், அது ஆயிடுச்சு அவளுக்கு. அந்த குழந்தை எக்கடு கெட்டு போற என்ன, இங்க நிறைய பெரம்பு போதர் அங்க இருக்கிறவன்லாம் பெரம்புக்கு எடுத்து பெரம்பால கூட எதே முறம் இதெல்லாம் பண்றவங்க இருக்கிறவன்லாம். இவரு என்ன பண்ணார், இந்த இந்த கனகாங்கி அந்த ஒரு கர்ப்ப துன்பம் பிறந்ததுன்னு சொல்றார். இவர் பழைய நூல்ல இந்த பட்சிகள்லாம் முட்டையிடுமே அது போல, அதுக்கு உதாரணம் சொல்றார், பைன தேயன் பெரிய திருவிடி கருடன் முட்டையிட்டா போறேன்னு சொல்றார். ஒரு பிண்டமா ஒன்று விழுந்தது ஏதோ ஒண்ணு, அது அழகா எடுத்தாவ இந்த பெரம்பு புதர்ல போட்டு அந்த அம்மா கவலை இல்லை, வளர்க்கணும் கிழக்க நிர்பந்தம் இல்லை. அவ பாட்டுக்கு போயிட்டா, இவன் பாட்டுக்கு தவச முடிச்சு விட்டா நடிச்சிருந்து இவன் போயிட்டு இருக்கான். அந்த வேலையிலே பகவான் நிர்கீத்தமான தன் கடாட்சத்தாலே இந்த குழந்தையை விருத்தி பண்றார். இந்த மகிசார கஷேத்திரத்தில் இருக்கிற பெருமாள் இது கத்துறது, இது கத்துற வரைக்கும் வந்துருச்சு. இது என்ன சத்தம், பெரம் எடுக்க வராமல்லாங்க. அவ பாஷையில பூனைக்கு பேர் பாகம்னு பேரா, பாகம்னா பூனையா. பைடாலமாசங்கரவம் ததியம் சுவாகையா பாக இதிவானா. இதோ பூரை ஹத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு அங்க வந்து பார்த்தா ஒரு குழந்தையே இருக்கு. பகவான் வந்துட்டார். இவர் அவன் என்ன பண்ணுவான், இந்த குழந்தை யாராவது எடுத்து வளர்த்தா ரொம்ப புண்ணியம் உண்டு. இந்த பெரம்பு எடுக்கிறதுக்கு வந்தவன்ல திருவாளன் என்ற ஒரு பக்தன், திருவாளன் அவன் அந்த குழந்தைய எடுத்தான். தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். அவனுக்கு குழந்தை இல்லை, அழகான குழந்தை, ஆண் குழந்தை, மூக்கு முடியும் ரொம்ப அழகா இருக்கு. கண்ணன் குழந்தை பருவத்தில் இருந்தாப்புல இருக்குன்னு எழுதுறா இந்த முன்னோர்கள் தன் நூலிலே. பாலகிருஷ்ணன் மாதிரி அழகு. யாரு கொடுத்து வச்சிருக்கோம் வளர்க்கறதுக்கு? அவனும் அவனுடைய மனைவியுமா சேர்த்து அதை வளர்க்க தொடங்கினார்கள். இதுக்கு பேர் என்ன? பாகன் பேர் வச்சிருந்தா முதல்ல இவா, அப்படித்தான் கூப்பிட்டுருந்தா. அப்புறம்தான் பின்னாலே திருமதிசையில பிறந்தாராகவே திருமதிசை ஆழ்வார்னு ஆறார் இவர். அப்புறம் என்னென்னமோ டைட்டல் பேர்லாம் வர்றது இருக்கு. பேசறது இல்லை, கண்ணை திறக்கிறது இல்லை, அழறது இல்லை, சிரிக்கிறதும் இல்லை. இந்த குழந்தை அப்படியே இருக்கு பரபிரம்மம் மாதிரி. ஆறு எல்லாரும் இந்த ஆச்சரிய குழந்தைய வந்து பார்க்க வரா. அவரைச்சோ கம்பர்ல பால் ஏதோ பழங்கள்லாம் எடுத்துன்னு வர. குழந்தை சாப்பிட போறதுன்னு எடுத்துட்டு வர. குழந்தையா சாப்பிடுறது? எல்லாம் பெரிய வெள்ளம் தான் சாப்பிட்டு இருக்காது. ஆச்சாரியால பார்க்க போறேன்னு ஏன் பழம் ஒரு கூடையை வாங்கிட்டு போவோம். இந்த நூற்றுக்கணக்கான பார்த்து இந்த ஆச்சாரிய பீடத்தில் இருக்கவளை திங்க முடியும்? கண்ணால பார்க்க கூட அவளுக்கு போது கிடையாது. அந்த மாதிரி இந்த குழந்தையை நம்பி எல்லாரும் குடமுடவா பால் எடுத்துட்டு போறான். ஒரு சேஷ்ட கிடையாது, லோகத்துல பற்று கிடையாது, ஸ்நேகம் கிடையாது, அன்போடு யாரையும் பார்க்கறது கிடையாது, சிரிக்கிறது கிடையாது, அழறதும் கிடையாது. இப்படி ஒரு ஆச்சரியமான குழந்தையா, இதை எல்லாரும் பார்க்க போறா. இப்படி இந்த திருவாளன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான். அது பெரம்பு புதரில் கிடைச்சுதான். அது அன்ன ஆகாரம் கிடையாதான், தியானத்திலேயே இருக்கான். தெய்வீகமான வடிவத்தோடு இருக்கு. நீ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சொல்லி சொல்லி எல்லாரும் அதை பார்க்க வந்தான். அங்க ஒரு நாளைக்கு அவ கோஷ்டியில் ஒருத்தர் வந்தார். இந்த பால் எடுத்துட்டு எல்லாரும் பால் எடுத்து வரா. அந்த பாலை இவர்கிட்ட கொடுத்து தயவு பண்ணி இதை சாப்பிடேன்னா. அதெல்லாம் புரியுது இவருக்கு. இவர் என்ன பண்ணார்? இந்த குழந்தை அந்த பாலை தான் கொஞ்சம் குடிச்சு விட்டு பாக்கி அந்த கழுவலாளர்கிட்ட கொடுத்தது. சாப்பிடுன்னு முடிச்சது. அந்த பெரியவர் அவ ஆத்துக்காரியோட இருந்திருந்தார். இந்த பாலை வாங்கி இவர் இவர் சாப்பிட்ட பால் கொஞ்சம் கொடுத்தார, அதை வாங்கி குடிச்சார். அந்த அம்மா அதுல இருந்து கர்ப்பமா போட்டா. அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. இது தேவையில்லை. இது அவன் பால் சாப்பிடல, இவன் கொஞ்சம் குடிச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்தான். அந்த தம்பதியை கொஞ்சம் வாயில ஊத்திண்டா இவாளை காம்பளை குழந்தை பிறந்து கொடுத்து. ரொம்ப சுலபம், சமம் இல்லாத ஒரு பிரசவம். அந்த ஊர்லயே சுத்தின் இருந்தார் இவர். இவா இவா முன்னோர்கள் இவா பெரியவாள்னா இருக்காள். தன்னை ஒரு பெரம்புக்காரன் வீட்டு பிள்ளைன்னு தீர்மானம் பண்ணியிருந்தார் இவர். சாட்சாத் அப்பா அம்மாருன்னு தெரியாது இவருக்கு. பகவான் சிவன் நாராயணன் தான் இவருக்கு அப்பாவும், மகாலட்சுமி தேவி தான் அம்மா. இவருடைய கியாதி ஊரெல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை ஒருத்தன் பிறந்திருக்கான் எனக்குன்னு இவர் காலடியில் போட்டார். அவனுக்கு கனிகண்ணன் பேர் வச்சார். சகாரம்னா கனி, கிருஷ்ணமேனம் கனி, கிருஷ்ணன் கனிகண்ணன் ஒரு பேர் வச்சான். நல்ல சிஷ்யம் வாத்தியாருக்கு, நல்ல வாத்தியார் அவருக்கு ஏற்ற நல்ல சிஷ்யம். எல்லாம் பகவத் விக்கிரகங்கள் மாதிரி. காஞ்சியிலே இருக்காய்வா. காஞ்சிபுரத்திலே ஏதோக்தகாரி கோவில்னு உங்க நம்ம நாளில் இருக்கு. யதோக்தகாரின்னா சொன்ன வண்ணம் செய்தவன் அர்த்தம். இந்த ஆழ்வார் சொன்னதெல்லாம் கேட்கிறது அந்த பெருமாள். ஆகவே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில். அந்த கோவில்ல தான் சிஷ்யனோட இருக்கார்கள். சிஷ்யன் என்ன பண்ணுவோம், காலங்காலத்தால் எழுந்திருப்போம், ஸ்நானம் பண்ணுவோம், குரு நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த கோவிலுக்குள்ள ஒரு அழகான சடாகம், அதில் அனுஷ்காரங்கள்லாம் பண்ணுவோம். இவனுக்கு சாப்பிடணும், வாத்தியாருக்கு சாப்பாடு போடணும், குடும்பி சம்சாரியா போட்டாங்க. வாத்தியார் சாப்பாடு போடுறது கை குழந்த மாதிரி தான் இருக்கு. அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அச்சய பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு நாலு வீதியும் போட்டு வந்தாங்கன்னா பகவன் நாமா சொன்னா பாத்திரம் ரொம்பி போயிடும். அந்த அரிசியை இதை எடுத்து சமைச்சி வச்சு பண்ணி அவருக்கு குருநானுக்கு போட்டு தானம் போட்டு பாக்கி இருக்கிற வேலைகளுக்கு போட்டு இவன் அன்னதானங்கள்லாம் பண்ணிட்டு போய் போகின்ற இவருக்கு வேற சகவாசமே கிடையாது. இவர் உண்டு, கணிகண்டன் ஒருத்தன் உண்டு, இவர் ரெண்டு பேர் தவிர வேற ஆளே கிடையாது. இவாளோடு இருக்காங்க தானே சில நாளைக்கு நடிச்சு என்று பூப்பிரதட்சிணம் பண்றேன்னு இந்த கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போறது, பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போறது. நாகரீகமான வசதங்கள்லாம் கிடையாது அவர்கிட்ட. கந்தத்துடையதாக இருந்ததுன்னா அதை மேலே போட்டு போவார். இந்த கிரிசல் கந்தல் இது எல்லாத்தையும் மேலே போட்டு போவார். அது கிரிசலாக போச்சுன்னா கொஞ்சம் ஊசி நூலை சம்பாதிச்சு அது தைச்சுட்டு இருப்பார். இவருக்கு அதான் போது போச்சு. ஒரு நாளைக்கு கைரவணிங்கிற கஷேத்திரம் வந்தார். கைரவணிங்கிறது நம்ம நாள திருவல்லிக்கேணிக்கு பேரு, கைரவணின்னு பேரு. அங்க வேறு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார் பேசாத. ஆகாச வீதியில பார்வதி பரமேஸ்வரால் ரெண்டு பேரும் போன. பார்வதி கேட்டா, ஈஸ்வரா ரொம்ப தேஜஸ்வியாக உட்கார்ந்துருக்கான், பைத்தியக்காரன் மாதிரி கந்த துணியில கோயங் கந்தாசரா கந்தெல்லாம் கட்டிட்டு இருக்கான், இவன் யாரு? அவனுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணா என்ன பண்ணணும் பாவம். கேட்டுருமே நீ வா, தான் ஈஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் போறான். ஓய், இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஒரு கண்ட துணிய ஊசிய வச்சு தைச்சிட்டு இருக்காரு நூலை கொத்து. அவர்கிட்ட ஈஸ்வரன் போன உடனே, ஓய், கந்தல் ஆடையெல்லாம் கட்டிட்டு தைச்சிட்டு இருக்கிறே, நீ யார்? நான் இது ஒரு பரதேசி, ஒரு பக்தன், ஒரு விஷ்ணுவாசன். நான் பரமேஸ்வரன் வந்திருக்கேன் பார்வதியோட. உங்களுக்கு ஏதாவது தரணும் நினைக்கிற ஏதாவது கேளுமே. என்ன உங்ககிட்ட எனக்கு ஒன்றும் தேவையில்லையே. இல்லை, என்கிட்ட தேவையில்லைன்னு யாரும் சொல்ல மாட்டான். என்ன கேட்பா எல்லாரும், நீ ஏதாவது கேள, ஒரு இஷ்டத்துக்கு ஒன்று கேள. என்ன நீ தரதுன்னு உன் அபிப்பிராயம் இருக்குன்னா, இந்த ஊசி எந்த வழியா போறதோ அந்த வழியாவே இந்த நூலும் கூட வரணும் எனக்கு. அந்த வரம் கொடுக்க கட்டாது. ஊசி எங்க உத்தரவாங்க, அப்படி நூல் அப்படிதானே வரும். இவர் ஊசி போற வழியே நூல் வரணும்னா கோபம் வந்தது ஈஸ்வரன். என்ன, நான் என்னடா வேணும்னு கேட்கறேன், ஊசி போற வழி நூல் வரணுங்கிறவன் பொல்லாதவனா இருக்காவும். கோபம் வந்தது ஈஸ்வரனுக்கு, நெத்தி கண்ணை திறந்துட்டாரு. ஈஸ்வரன் எத்திக்கண்ட திறந்தா என்ன, பிரளயகால நெருப்பு வரும். இந்த பார்கவ மிருகு வம்சத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் பாதாங்குற்றத்தை கால் கட்டவரில் நெருப்பு உண்டவாளுக்கு. நாளைக்கு அந்த ஆழ்வார் சந்தைக்கு போய் இந்த மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ணோம்னா அவர் கால் கட்டவரில் ஒரு கண்ணு இருக்கும். இவர் என்ன பண்ணார், அவர் நெருப்பை கலப்பி விட்டாருன்னா இவர் கால் கட்டவரில் இல்ல, இந்த ஊசியால கொஞ்சம் குத்தினார். அந்த நெருப்பு இருக்கிறடம் தெரியாது, அடிக்கிறாப்புல ஒரு நெருப்பு வந்து இருக்கு. இது அணைக்கிறது யாருன்னு தெரியல, பயந்துருப்பார் இவர். அப்ப ஈஸ்வரன் என்ன பண்ணாரா, புஷ்கலா வர்த்தகம் ஆதிதேசா. புஷ்கலா வர்த்தகம்னு ஒரு மேக கிரகங்கள் உண்டு, அதை உத்தரவு பண்ணி இந்த நெருப்பெல்லாம் அடைக்க சொன்னார் இவர். அப்ப சொன்னா ஈஸ்வரன் பரமேஸ்வரம், ஓய், இன்னிலேருந்து ஒரு பக்தி சாரன்னு பேர், பக்திசார முனையே நமோ நமஹ. பக்திசாரன்னு பேருங்க நமக்கு முருக விஷயத்திலே பிறந்த நீ பக்தி சாரராக போகிறீ நம்முடைய ஆணை ஆசீர்வாதம் பண்ணி டைட்டில் கொடுத்துட்டு போயிட்டார் பக்தி சாரர். அப்பவும் இதே மாதிரி போது போயிருக்காரு, இருந்தா ஒரு வயல் ரெண்டு வயல் போவார், இல்லைன்னா அங்கே போட்டு போய் ஏந்திருக்க மாட்டார் போக மாட்டார். அந்த சன்னதியே கதி சரணம் என்று இருந்தார். பக்திசாரன் என்று பெயர் உண்டு. இவர் கோலாகலமாக இருக்கிற நாளிலே கணிகண்ணன் சிஷ்யம் நாளைக்கு ஏதாவது பெரிய நான் போகின்றான். இவர்கிட்ட என்னென்னமோ சாத்திரங்கள்லாம் படிக்கிறான், வேத தத்துவங்கள்லாம் படிக்கிறான், தெய்வீக ரகசியங்கள்லாம் படிக்கிறான், யோக சாஸ்திரங்கள்லாம் அவர்கிட்ட பயிற்சி பண்ணுறான், யோக முறை பக்தி நெறி இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறான் குருநாதன் கிட்டவும். குருக்கேற்ற சிஷ்யன், சிஷ்யனுக்கு ஏற்ற குரு, வேற வம்பு துண்டே கிடையாது. அப்படி உட்கார்ந்துருக்கிற போது ஒரு நாளைக்கு சுக்திகாரன் ஒருத்தவன் தான், சித்தர்கள்ட்டு பேரை வாழ்க்கலாம், பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருப்போம், எதையும் செய்வோம், யாராலையும் ஆக்க முடியாதெல்லாம் ஆக்குவோம், வாழ்க்கலாம் சித்தாள்னு பேரு. 18 சித்தாள் உண்டு, அதில் ஒருத்தர் தான் நம்ம ஆழ்வாருன்னு சொல்றான். சுக்திகாரங்கிறவன் என்ன பண்ணா, தன் யோக முறையிலே ஒரு புலியை அடக்கி புலி மேல சவாரி பண்ணிட்டு வராமோ இவர்கிட்ட, புலி மேல சவாரி பண்ணிட்டு வந்தான் ஆழ்வார்கிட்ட வந்தாவோ, உனக்கு ரத்தனஹாரம் தரட்டுமா ஜபமால நவரத்தனத்தால கேட்டா இருக்கு, எனக்கு நீ ஒண்ணும் தரவான்னா என் மாலையை நீ பாருதுன்னு அறிவர். இவர் கழுத்தில் இந்த தாமரமணி அது எல்லாம் போட்டுருந்தார், அதை கழட்டி அவர்கிட்ட காட்டினார். அது காட்டின போது அத்தனையும் நவரத்தனமயமா இருந்தது. சுவாமி, உண்மை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, நீங்கள்லாம் ரொம்ப பெரியவா, நாங்கள்லாம் சித்தன்னு ஊரையமா தின்றுக்கோம், உங்களெல்லாம் கண்ணால பார்த்தா நாங்கள் சித்தனா போகணும், எனக்கு அனுகூலம் பண்ணுங்க. இன்னும் அவன் போயிட்டா அவன் பக்தியோட, இவர் சிஷ்யரா போயிட்டான். இதெல்லாம் இந்த கடைகண்ட சிஷ்யம் பார்த்துட்டு இருக்கான், நம்ம வாத்தியார் ஏதோ ஒரு புளிய குட்டியை காட்டுறா, அது ரத்தமா தெரியுது, இந்த ஆச்சரியங்கள்லாம் பண்றாரு. மறுபடியும் அந்த குளத்தாயிரிலேயே வந்து உட்கார்ந்தார். திருவக்கா, அதுக்கு பேர் திருவக்கா. இவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ற இடத்த நித்தியபடி ஒரு வயசான அம்மா பெருக்கி மொழிகி கோலங்கள்லாம் போட்டு தொடச்சி எறும்பு எறும்பு இல்லாத அடிச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கா. இவர் ஒரு நாளை கண்ணை முடிச்சு பார்த்தார், வயசான அம்மா உத்தி பக்கத்துல, அவ யாருன்னு பார்த்தே இல்லையோ, என்னத்துக்கு நான் நேத்திக்கு அங்க மொழி பெருக்கிருந்தா குப்பைப்ப இல்லாத, இன்னைக்கு எழுந்து பார்க்கறேன் இந்த பக்கம் மொழி இருக்கு, நான் உட்கார இடத்த இவ்வளவு சத்தையா வைக்கிறாளே, அவளுக்கு என்ன வேணுமோ தெரியலையே, பாவம். நான் ஒரு பிச்சைக்காரன், ஏதோ உட்காந்து ஜபதவாதிகள் பண்ணிட்டு இருக்கேன், நான் உட்கார்ந்து இருக்க இடத்த நித்தியம் நீ சுத்தம் பண்ணிட்டு இருக்கிய, உனக்கு ஏதாவது தேவையா, என்கிட்ட ஏதாவது வேணுமா உனக்கு,
நேரம் 7:59 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இருந்துட்டுக் கொண்டிருப்பது பெருமிடுசை திறான் இசை சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் எஸ் விஜயராகவாச்சாரியார் அவர்கள்.
நாள் விடாத இந்த பெரியவர் உட்கார்ந்து ஜபதபாதிகள் பண்ற இடத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கின்ற வயசான அம்மையை கேட்டார், ஆழ்வாரே கேட்டார், இதுமான ஒரு பைத்தியக்காரன் இங்க ஜபதபாதிகள் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை, நீ எதுக்காக சமப்பட்டு இங்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்க நிச்சயம், உனக்கு ஏதாவது தேவையா கேட்டாரு. இதுக்கு அந்த அம்மா கேட்டுது, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு சுவாமி, கைகாலெல்லாம் நடக்கவில்லை, ஒரு காலடி வச்சேன்னா இன்னொரு கால் ஒரு தூரத்தில் இழுத்துட்டு போயிடுறது, எனக்கு உடம்புக்கு தெம்பு வேணும், நானும் பால்யமான ஒரு அழகான பொண்ணா தேவையில்லைன்னு எனக்கு ஆசை. ரெண்டு ஊர்வசி அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி அழகிய எண்ணெயும் ஆக்கி விட்டா தேவலாம், அது ஆகுமா? ஆகணும். எனக்கு பால்யம் வேணும் தரும் ஆழ்வாருக்கு சந்தோஷம். இப்படி ஒன்று கேட்கிறாள பெரியவாள் கண்டு எனக்கு மோட்சம் வேணும், பகவத் கிருப வேணும்னு கேட்க தெரியல அவளுக்கு, பால்யம் தான் வேணும்னு கேட்டாலும் பகத்தருக்கு தீர்த்த கமண்டல் கொடுத்து அதே தீர்த்தத்தை கையில் விட்டு தலையில புரோட்டிச்சார் ஏந்திரி போடினார். ஏந்திருக்கிற 18 வயசு பொண்ணு வாழ்க்கை ஆயிட்டான். அன்னமும் நாணத்தகுந்த நடை, சேடனை வச்ச கண்ணங்கரு உடல் பின்னல் சடை, கலகம்சம் மாதிரி ஒரு நடை, ஒரு மினுக்கு, ஒரு குலுக்கு, ஒரு தழுக்கு. இதை பார்த்து ஆழ்வாரா புரிக்க போறார். அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒருதான் தன்னை புரிஞ்சு பார்த்துக்கிறா, இப்படி பார்த்துக்கிறா நடக்கிறா, சந்தோஷமா போயிட்டாரு. பரம பாகவதனுடைய பரவானுகூலத்தாலே படுகழவி குமரியா போனா. இது அபூர்வமான கிருத்தியம். இது இவருடைய சித்தத்தனா அதில்தான் தெரியுது. இவர் ஒரு சித்தராக இருந்தார் என்று தனியா கொஞ்சம் அஷ்டாங்க யோகமே பண்ணிட்டு இருந்தார். இவர் யோகம் பண்ணிட்டு இருக்கிற போது சராசரங்கள் எல்லாம் இப்ப இருக்கு, எப்படி உண்டாச்சு, யாரு காப்பாத்தான், இது எப்படி முடியும், இதனுடைய இறுதி காலத்தினுடைய நிலை என்னங்கிற கவலை. இதுக்காக சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும். சாஸ்திரங்கள் ஒத்தத்த ஒன்று சொல்றான். காணாதன், வேதவியாசருடைய மதம், பிரம்ம மீமாம்சை, தர்மசாஸ்திரம், சிக்ஷாதிகளாக இருக்கிற சாஸ்திரங்கள், சமய வழிபாட்டுக்கு என்று பிறந்த சமய நூல்கள், இதையெல்லாம் ஒன்று விடாத ஆராய்ச்சி பண்ணார். ரசிக்கல, எல்லாம் ஒரே டல்லாத்தான் இருக்கு. பௌத்த மதம் படிச்சு பார்த்தார், ஜெயின மதம் படிச்சு பார்த்தார், காபிஞ்சாலம் படிச்சு பார்த்தார், வையாசிகம் படிச்சு பார்த்தார். வையாசிகம் காபிலமக்ஷபாதம் காணாதபாதம் ஜெய்மினியம் விஜ்ஞாய சாஸ்திரந்து அனுப்பிரவிஷ்ட. பல பல சமய நூல்களை எல்லாம் ஆராய்ந்து அதுல ஒன்னும் சார உணர்ச்சியே வல்ல இருக்கு. சைவ மதம் தேவையில தொடுத்து நிறைய உடம்பு நேரம் விபூதி ருத்ராட்சம் பூசிண்டு அழகா தன்னை சைவனாக்கின்றார். அப்ப அவர் பேர் சிவபாக்கியர் பேர். சித்தர்களில் ஒருவராக இருக்கிற சிவபாக்கியர் இவர் தான். வெகுநாள் சைவ மதத்திலேயே இருந்தார் இவர். அப்புறம் பரமேஸ்வரம் மாதிரி இருக்கும் பார்த்தா, கண்டு கண்டா விபூதி ருத்ராட்சம், வாயால பஞ்சாட்சம் ஜபம், கோயிலுக்கு போறவங்கலாம் பரியாசம் பண்ணுவார். சுத்தி வந்து முழு முழுக்கு மூணு மந்திரம் வேதடான்னு கேட்பார். இவர் வட்ட கல்லும் பேசுமோ நாதன் உண்டிருக்கையில் கேட்கிறார். கோவில்ல போய் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றவங்க கேட்கிறார். இவர் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், அங்க நீர ஒரு கல்லை வச்சு போய் சுத்தி சுத்தி வர அது உன்னோட பேசுமா? நாதன் தன்னந்தனியா இருக்கான், கடவுள் இங்க இருக்கான்னு புரியாத ஏண்டா கல்லையும் மண்ணையும் சுத்தரையும் கப்ப. இப்படி முரட்ட சித்தரா இருந்தார். இவருடைய அழகு, இவர் இந்த கழவி குமரியா போயிட்டா ரொம்ப அழகியா போயிட்டாருன்னு ஊரெல்லாம் பிரசித்தி. காஞ்சிபுரம் பெரிய நகரம் இல்லையா, மகாராஜா காதுகள் போச்சு, பல்லவ ராஜாரா ராஜ்யம். இந்த திருவக்காவில இந்த குளத்தங்கரில் ஒரு யோகியை கொண்டிருக்காரு, அவருக்கு பேர் சிவபாக்கியரான். அவருடைய அனுகிரகத்தில் ஒரு கழவி போய் சின்ன பொண்ணா பட்டா சுவாமி. இந்த மாசம் எல்லாருக்கும் சபலம், எல்லா வயசான கிழவனுக்கும் கொஞ்சம் சபலம் தான். தனக்கு பால்யம் வந்தா தேவை, அதில் கிழவன இருந்தாலும் சரி கழவியா இருந்தாலும் சரி. ஏ சுவாமி உடம்பு முடியலையா? முடியல, சுறுசுறுப்பா இருந்தா தேவையில்ல. இந்த மனது சாப்பிடுறதல்ல, 10 நாள்ல 16 வயசு பிள்ளையா போயிடுவா. இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 61. இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த தாயக்கல்பத்தை 10 நாளைக்கு 61 16 போகணும் உங்களுக்கு. ரொம்ப கடமையாது கிடக்கபடி. இது ராஜாவுக்கு போற உடனே ஏன் அங்க ஒத்தி இருக்காள், அவள் ஆசீர்வாடான உடனே ஆண்டு தானே மகாராஜா அங்கிருந்து போனான். மகாராஜா சிப்பந்தி போனான், யாரம்மானி இந்த கோவில் ரொம்ப நாள் ஆயிருக்கேன்னா. இவர் உன்னை சின்ன பொண்ணு ஆக்கினாரா? அது என்ன ஆக்கினாரா தெரியாதுங்க, இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கேன். இவளை பார்த்தாரு மகாராஜா, ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப அழகப்பட்டாவ. அவளை பல்லாக்கெல்லாம் கொடுத்து கோச்சு வச்சு அரண்மனை காய்ச்சின்னு போட்டார். அவளுடைய மகாராஜாவுடைய போகோபகரணத்துல அந்த பொருளாதாரங்கள யோசியா போட்டான். கிடைக்கணும் போஸ்ட் இப்படின்னா கிடைக்கணும், எதிர்ச்சியா கிடைக்கணும். செலவில்லை, சமம் இல்லை, எலெக்ஷன் இல்லை, கட்சி இல்லை, பேச்சு இல்லை, பிரசங்கம் இல்லை, திடீர்னு சின்ன பொண்ணா போட்டா, ராணியா போட்டா, எல்லாரும் இவத்தாவே நாடணும். மகாராஜா என்ன பண்ணார், இவ அப்படியே இருக்கா, சின்னவளாவே இருக்கா, சுறுசுறுப்பா இருக்கா, இவருக்கு எழுந்திருந்தா கூட முடியல, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, ஏ புள்ளா புள்ளாங்கிறாரு சார், கையை தொங்க முடியல, காயத்தை தொங்க முடியல. புது ராணியை கேட்டார் இவர், புது ராணி அடி இப்படி ஆகிட்டு இருக்கேனா, உன்னை என்னைக்கு கைப்பிடிச்சேனோ அன்னிலேந்து ஏக பேவாரசா போட்டேனா, கைகாலாம் வெல வெளுத்து போயிடுச்சு. அதையே கேக்குறீங்க, நானும் உங்களை விட வயசானவர் நான் தான், இங்க இந்த பெரியவருடைய அனுகிரகம் இந்த மாதிரி ஆயிட்டேன், ஒரே நாள்ல தீர்த்தத்தை புரோட்டிச்சார், இப்படி ஆயிட்டேன். அப்ப நான் அந்த மாதிரி போலவா கேளுங்க, அவரை போய் பாருங்க எப்படி பாக்குறதுன்னு. கணிகண்ணன் ஒருத்தர் வர்றார் உச்சிவர்த்திக்கு, அவர் தான் அவர் சிஷ்யர், அவர் வேற இவர் வேற இல்ல, குரு சிஷ்யர் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி யோகியதுதான். இந்த கணிகண்ணனை போய் பிடிங்க, அவரை கேட்டா காரியம் பலிக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல உடம்பாக்கி கொடுத்துருவாரு. மறுநாளைக்கு எப்போ பார்த்துட்டார் கணிகண்ணன் வந்தா மறுநாளை காத்தால. கணிகண்ணா உங்களுக்கு தெரியுமா என்ன, இந்த மகாராஜா நீ எனக்கு ஒத்தாசை நீ பண்ணணும். என்ன ஒத்தாசை பண்ணும், எனக்கும் ஒரு வரம் அடிக்க செய்யணும் கண்ணா, எனக்கும் ஒரு வரம் அடிக்க செய்யணும் கண்ணா, எனக்கு ஒரு வரம் அளிக்க செய்யும் கண்ணாவரத்திற்குரிய யோக மன்னா, எனக்கு ஒரு வரம் அளிக்க செய்யும். எனக்கு பால்ய வரணும், நரைத்த ரோமங்கள்லாம் கருக்கணும், உடம்பெல்லாம் பை பையா போயிடுத்து, இதெல்லாம் குண்டாகணும், சரீரத்தில் நல்ல சக்தி வேணும், வால்யம் முழுக்க எவ்வளவு வேணுமோ அத்தனையும் எனக்கு வேணும். அது உங்களுடைய அனுகூலத்தை நீ பண்ணு, உங்க வாத்தியாரை விட்டு பாட சொல்லுங்க, ஒரு பாட்டு பாட சொல்லு. அதுக்கு அவர் சொன்னார் கணிகண்ணன், எங்க வாத்தியார் எல்லாம் பாடுவர் எனக்கு தெரியும், ஆனா அவர் பெருமாளை தவிர வேற யாரையுமே பாட மாட்டாரு. அவர் தமிழ் பாடினாரேயானால் எம்பெருமான் ஒருவனைத்தான் பாடுவரை விட்டு பாக்கி எந்த காரியத்துக்கும் கலத்தரம் போகணும், நரமயிர் கருக்கணும், இதுக்கெல்லாம் அவர் பாட மாட்டாரு. நான் என்ன செய்யலாம், அப்ப அவர் பாட வேண்டாம், நீ ஏது பாட, எனக்கு பால்யம் வராமல் அவர் பாட்டு பாட, உனக்கு திருமழிசி ஆழ்வாருடைய பரிபூர்ண அருள் இருக்கு, அந்த அருளாலே நீ என்ன உத்தரணம் பண்ணு, நான் என்ன இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு, நீ அந்த மாதிரி செஞ்சு விட்டுருவான். எனக்கு பாட தெரியும், நான் பாடுறதுன்னா என் குருநாதனை தான் பாடுவேன், என் குருநாதன் பெருமாளை தான் பாடுவார், நான் என் குருநாதனை தான் பாடுவேன், வேற ஆரையும் நான் பாட மாட்டேன், நான் என்ன செய்யலாம் மாட்டேன், ஊச்சி கூடாது, இதெல்லாம் கோபத்தில் நடக்காது. என்னுடைய என் பழக்கத்தை சொன்னேன், என் குருநாதன் தவிர வேற யாரையும் நான் பாடினதில்லை, பாடவும் மாட்டேன், அவர் போய் நான் சிபாரிசு பண்ண மாட்டேன், அவர் இருக்குல்ல பாட மாட்டேன். இந்த நகரத்தில் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ ஊரை விட்டு வெளியில விடுனர் மகாராஜா, வேற உண்கள் நாடு கடத்தலும் உண்ட, அந்த மாதிரி ஊரை விட்டு நீ வெளியில போடுறாங்க. ஆகா போயிடும், இப்பவே போகணும், போ போயிட்டேன். ஏன் நிக்கிறப்பா? நான் குருவாத இல்லாத போக மாட்டேன். அவர்கிட்ட போய் சொல்க போ. ஆகியாச்சு போ. நீரே குருவாதம் கிட்ட போற. ஆழ்வார போய் சொல்லிச்சார். ரெண்டா கணி என்ன என்ன விஷயம் என்னவோ வந்து முகம் எல்லாம் வாட்டமா இருக்கு. இல்லையோ அச்சய பாத்திரத்துக்கு போனேன். மகாராஜா அரண்மனையில கூப்பிட்டான். அந்த மகாராஜா இறக்கு கடத்தனம் போகணும் பால்யம் வளர்ந்து பாட்டு பாடுதுன்னு சொன்னான். நான் என் ஆச்சாரியன் எடுத்தான் பாடுவேன், வேற யாரையும் பாட மாட்டேன்னு சொன்னேன். ஆச்சாரியனை பாட சொல்லுவான். அவர் பெருமாளை தான் பாடுவார், வேற யாரையும் பாட மாட்டாருன்னு. ஆகவே நீ இந்த ஊரை விட்டு வெளியில போடுங்கடா. நான் ஊரை விட்டு வெளியில போடணுமே. நான் போச்சோன்னா போய் நான் என்ன பண்ணுவது? இதான் குரு, நல்ல குரு. போச்சோன்னா வெளியில போயிட்டு வாப்போம். நான் போச்சு தயாரா இருக்கேன். சிசுட பண்ண உங்க ஆச்சாரியனா இருக்கிற உங்க திருவடி தவிர வேற கதியது. நீங்க வாங்கோ, உங்களோட கூட தான் வரேன். நீங்களும் வரதா இந்த ஊரை விட்டு போறதா இருந்தா நான் உங்களோட கூட வரேன். இங்க போனாலும் வரேன். என்னடா என்ன கூப்பிடுறீங்க? நான் பெருமாள் இல்ல வரமாட்டேன்டா. வேற படுத்துட்டு காரு அந்த கோவில்ல பெருமாள். பிரபு வாசுதேவா. கணிகண்ணன் போகின்றான் கமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணி உடைய சென்னா புலவன் யானும் போகின்றேன் நீ உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். நீர் அங்க வந்து படுத்துக்கணும். உங்க படுக்கை இல்ல என்கிட்ட கிடையாது. உங்க பாம்பு படுக்கையை சுருட்டிக்கும். கணிகண்ணன் போறான், நானும் அவரோட கூட போறேன். உங்க பாட போட நானும் போறேன். நீரும் உங்க பாம்பு படுக்கைய தோல்ல போட்டுக்கோ. நீங்களும் கூட வந்தேன்னா நான் போயிட்டே இருக்கேன். யசோக்த காரி யசாக்த காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பிரீர் ஏந்திருந்தார் பெருமாள். தாறு மாறா தாசி ஆதிச்சேட்ட தல்பத்தை ரொம்ப நீட்டு உத்திரிவாரு மடக்கு போட்டுக்கிறாப்புல இப்படி அப்படியே இந்த பாம்பு எல்லாம் மேல வாரி போட்டுக்கிட்டு கோயிலை விட்டு வெளியில காடு போட்டார் சாமி. வேதத்தாலே அழைத்தும் போக முடியாது பரமாத்மாவுக்கு. இந்த அழகான தவிப்பாட்டை கேட்ட உடனே வரவிட்டார். நீ உந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். ஆழ்வாரோட போனாரா பெருமாள்? தமிழோட போனாரா? தமிழின் பின்னே ஓடினார் பெருமாள். பெருமாள் ஓடுறார், கணிகண்ணம் ஓடுறான், கேட்டத்தில்பம் கூட வர்றது பெருமூச்சு விட்டுண்டு அலறான் உலகம். பெருமாள் ஊரை விட்டு போயிட்டார். பெருமாள் ஊரை விட்டு போய் ஆழ்வாரம் போயிட்டான். கழிகண்ணனும் போயிட்டான். நகர லிமிட்டு தாண்டினதுதான் தாமசம். ஊரே இருட்டி போச்சு. ஊருக்கு தேஜஸ்ஸா இருந்தது எம்பெருமானாகவே யசோக்த காரி. அந்த கேத்திரத்திலே பிரதானமான பெருமாளவர், பெரிய பெருமாளவர். அவர் ஊரை விட்டு போறார், ஊரே இருட்டி போச்சு. ராத்திரி போய் ராத்திரி வரையில் போயிட்டாங்க. ராத்திரி போய் இங்கோ தங்கினான் பாலா தங்கரையில், வேகவதி கரையில தங்கினான். இவா ஒரு ராத்திரி தங்கின இடத்துக்கு பேரு ஓரிரவு இருக்கைன்னு பேரு. நம்ம நாள்ல அந்த பேரை சொல்ற அந்த காஞ்சிபுரம் பக்கத்துக்காரா எந்த ஊரையா ஒருகேங்கிற ஓரிரவு இருக்கை என்ற கேத்திரத்தை ஒருகேன்னு வழக்கில இப்போ சொல்லியாரு. நதி தீரத்துல பெருமாள் அங்க போயிட்டார். அரசருக்கு பரம திருப்தி. பெருமாளும் ஊரை விட்டு போய் அவரும் திரும்பி வந்துட்டார். எப்படி திரும்பி வந்தார் அவர்? கணிகண்ணன் போக்குழிந்தான் காமரு பூங்கச்சி மகிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் கிடக்க வேண்டும் துணி உடைய சென்னா புலவன் யானும் போக்குழிந்தேன் நீ உண்டன் பைனாகப்பாய் படுத்துக்கொள். நீ எப்போதும் போற ஓடத்தையே படுத்த முடியும். உங்களுக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ண மாட்டான். உங்க படுக்க அப்படியே இருக்கு, அதுல வேற ஒருத்தர் உட்கார மாட்டான். நீ படுத்துக்கலாம். பெருவாள பிரார்த்திச்சார், எப்போதும் போற வந்து படுத்துட்டார். ஆனா தலை மாத்தி படுத்துட்டார். தலை வைக்கிற இடத்த காலை வச்சு, காலை வைக்கிற இடத்த தலை வச்சு அவசரத்துல படுத்துட்டதுனால அப்படியே படுத்துட்டு இருக்கார் இந்த பெருமாள் என்று எதோக்த காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இவர் எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் பெருமாள் சொன்ன வண்ணம் செய்கிறார். பெருமாள் இவர் சொன்னதை தான் கேட்கிறார். இந்த ஆச்சரியத்தை உலக மக்கள்லாம் பார்க்கிறான். இந்த ஆழ்வாருடைய அழகான தமிழுக்கு இரக்கம் காட்டி பகவான் வாசுதேவன் சொன்னதெல்லாம் கேட்கிறான். தாழ்வார் பெருமாளை விட பெரியவர். சந்தோஷப்பட்டு இருக்காய் வாழலாம். இருக்கிற போது இவருக்கு நெத்தியில இவரே பீபூதி உத்ராட்சமா போட்டாரே. இவர் திருமண் போனும் விட்டுக்கிறதுக்கு, திருமண் காப்பு வேணுமே எனக்கு. திருமண் காப்புக்கு சில பேர் சிவப்பட்டா அவளை பரியாசம் பண்றோம் ரொம்ப. ஏன் சார் சாதாரண சாமி கடையில வேண்டு வேண்ட சொன்னா போச்சு. அவ்வளவு சீப்பர் இல்லை விபூதி, அவ்வளவு சீப்பர் இல்லை திருமண் காப்பும், அவ்வளவு சீப்பர் இல்லை. அது தெய்வீகமான வண்ணங்கள், அது கிடைக்கணும். சில இடத்துல தான் கிடைக்கிறது. திருமால கவலைப்பட்டார் ராத்திரிலாம், எனக்கு சுவேதப்படுத்திக்கையிலேயே திருமண் காப்பிலேயே நான் எப்படி இருக்குவேன், பாக்கி நாளில் எனக்கு போகணுமே. கனவிலே பெருமாள் சொன்னார், இந்த குளத்தங்களினுடைய ஈசான்ய பாகத்திலே நீ மூழ்கி பாடுறா, அங்க நிறைய திருமண் காப்பு இருக்கு. சில இடத்துல மூழ்கினா சில குளத்தை கிடைக்கிறது. வெளுப்பு மண் தானே அது, ஸ்வேத விருத்திக அது கிடைச்சது. நிறைய கெட்டுட்டார், சிச்சது கெட்டு விட்டார். யார் இருந்தாலும் விட்டுவிடலாம், உத்தரவு விட்டுக்க வரல. இவருட்டா பரம வைஷ்ணவரா பரம பாகவதனா கனிக்கண்ண சிச்சியனோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கார் சுவாமி. கவலையே இல்லை. இந்த சாஸ்திர விசாரம் தான், அட்டாங்க யோகம் தான். எப்ப பார்த்தாலும் தலைவர் நிற்கிறது, மூக்கால் நிற்கிறது, தலையால் நிற்கிறது, இப்படியே போது போக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னால மூணு ஆழ்வார்கள் இருந்தா, பொய்கே பூதன் தேய்னு மூணு பிறந்தது. உங்க மாவரி பூரம் திருக்கடன் பண்ண, உங்க காஞ்சிபுரம் இதே குளத்துல, இன்னொன்னு கைரவணிங்கிற மயிலாப்பூர்ல. இவ மூணு பேரும் பிறந்த நாள் முதல் இன்னிவரில் இவர் மாதிரி இருக்கிற கோஷ்டிகள் எல்லாம் ஒரே டைப் எல்லாம். இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. இவ மூணு பேரும் உலகங்கள்லாம் சுத்திட்டு வரைச்ச இவர் இருக்கிற இடத்துக்கு வந்தான். இவர் இவ மூணு பேர் பார்த்தார். அவர் மூணு பேர் வரா, ஏக தாடி மீசி பயங்கரமா காடா வருது, மூணு காடு வருது. சுவாமி நான் பார்க்கவும் புள்ள நமஸ்காரம் பண்றேன். ரிஷிகளுக்கு ராஜிய பாருங்க, என்ன ரிஷிகுமாரா எப்படி இருக்கு இது. தியானங்கள்லாம் நல்லா இருக்கா, யோகங்கள்லாம் நல்லா இருக்கா, பெருமாள் கிருபை எப்படி இருக்கு. நீங்கள்லாம் உங்களுடைய இனிமே எனக்கு குறைச்சல இல்லை. உங்க மாதிரி இருக்கிற மகாத்மா குழந்தை தரிசனம் கிடைச்சதுன்னா எனக்கு இனிமே வேற உங்க சிரமமே கிடையாது. எனக்கு சிரமங்கிறது கிடையாது, அதுவும் உங்களை கண்ட பிறகு கிடையவே கிடையாது. அப்ப நீங்களும் இங்க இருக்கூட, நாம் எல்லாருமா சேர்ந்து சாஸ்திர சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். பல மதங்களுக்கு போனீரா, இப்ப சைவீர சைவரா இருக்கீரா. சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனா ராக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் சொல்றாரு. சாக்கியம் பௌத்த மதம் கத்துனேன், சமணகன் ஜெயின மதம் கத்துனேன், இன்னும் ஏதோ காணாதன் கத்துனேன், நியாய சாஸ்திரம் கத்துனேன், கபிஞ்சலனுடைய சாஸ்திரம் கத்துனேன், பதஞ்சலியினுடைய சாஸ்திரம் கத்துனேன். இதெல்லாம் ஒன்றும் இன்மைக்கு லாபம் இல்லை, மறுமைக்கு லாபம் இல்லை. ஸ்ரீமன் நாராயண ஒத்தனை தான் பரதத்துவம் என்பதை கையந்திரம கத்துண்டேன். நான் இங்க இருக்கேன். இவனை நல்ல வைஷ்ணவன் ஆக்கணும்னு இந்த பேயாழ்வாருக்கு ஆசை. இந்த பேயாழ்வாருங்கிற வருணம்னார் பேயின்னு பேர் இருக்கு. பைத்தியம் பிடிச்சாப்பிலே போயின்ற பேர் பேயரைச்சாப்பில இருப்பார். அவர் கண்டா எல்லாருக்கும் பயம். அவர் இவர்கிட்ட வந்தார். இவர் ஒரு ஆசிரமம் கொண்டு வந்திருக்காரு. இவர் ஒரு சிச்சியா, ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசிரமம், ஒரு சின்ன குடிசை. அதுல ஏதோ திருமண் காப்பு, ரெண்டு தேங்காய் கொண்டாச்சு, ரெண்டு ரெண்டு மரப்பாத்திரங்கள், இதெல்லாம் வச்சிருந்தாரு. வேற என்ன சொத்தா சுதந்திரம் அவரு. அவர்கிட்ட போனார். அவர் இருக்கிற ஆசிரமத்துக்கு பக்கத்துல இன்னொரு காம்பவுண்ட ஒண்ணும் மண்ணெல்லாம் சரிப்படுத்தி ஒழுங்காக்கி சில செடிகளை கொண்டு வந்தார். மரம் நடு விழா, செடி இல்லாம வைக்கணும். செடிகள் வேற மேல வச்சு மேல் பக்கத்தை அடியில வச்சு செடிகள் தான் நட்டார். செடிகள் வேற மேல் புறமா ஆகாசத்தை பார்த்து வச்சு செடிகள்லாம் தலைவர் நட்டார்கள். பொத்தல் பானை உண்டும் ஒரு குடம், அருந்து போறவன் சாம்பு கயிறு, அங்க ஒரு பாதம் கிடாரு. அந்த கணத்தையும் ஜலத்தை கொண்டு ஊத்திட்டு இருக்காரு. புரியல இவருக்கு. இத பார்த்துட்டே இருந்தார் திருமதி சேப்பிரான். பைத்தியம் நினைச்சேன், தலைவர் வச்சுது வேற மேல ஆகாசத்தை காட்டிட்டு தண்ணி கயிறு இல்லாத ஒரு அரை கயிறுல பொத்த குடத்தை கட்டி தண்ணி வைத்துட்டு இருக்குது, செடி பாய்ச்சிட்டு இருக்கு, தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு, விவசாயம் பண்றது செடி. இவ வைஷ்ணவர் தெரியுது இவருக்கு, விளையாடுவா இருக்கு. ஐயா வைஷ்ணவரே என்ன ஊர் உனக்கு? எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். நீர் பைத்தியமா? அவர் கேட்ட கேள்விதான் ஹிந்தம் பிராந்தோசி, பிராந்தினா மயக்கம். என்ன செய்யறோங்கிறது புரியாத இருக்கிறவருக்கு பேர் பிராந்தி. மரம் பிராந்தியா இருக்குதா? பிராந்தினா பார்த்ததை பார்த்துட்டே இருப்பான், சொன்னதை சொல்லிட்டே இருப்பான், புத்தி ஓடாது. ஏன்னா நீ பைத்தியமா இருந்த, திருப்பிக்கணும். நீங்க தான் அப்படி, நான் அப்படி இல்லை. செடியை தலைகீழ நட்டு பொத்த பானையில தண்ணியும் உண்டு, நீ ஜலம் பாய்ச்சிட்டு இருக்க, செடி நட்டு இருக்க, நீ பைத்தியமா? நான் பைத்தியமா? இன்னும் எவ்வளவு நாள் நீ செடி நடலாம், தப்பில்ல, நான் நடலாம். ஸ்திரம் இல்லாத இன்னைக்கு சைவம், நாளைக்கு வைஷ்டவம், நாளைக்கு காணாபத்தியம், நாளைக்கு சாக்தம், நாளைக்கு காணாதம், நாளைக்கு யோகமுறை, பதஞ்சலி சாஸ்திரம், இப்படி ஒத்தனையா நீ மாத்திட்டு இருக்கிய. நீ பைத்தியமா? நான் பைத்தியமா? ரெண்டு பேருக்கும் சைவ வைஷ்ணவ புத்தி போச்சு, சண்டை சைவ வைஷ்ணவத்தில் வந்து. விபூதி ருத்ராட்சத்தோட சிவ பூஜை பண்றதுதான விசேஷம் தருவர். 12 திருவெண்காப்பிருக்கு எம்பெருமாள் சேவிக்கிறதா விசேஷம். உங்களுக்கு புரியாதவருக்கு இறங்கி சொல்றதில் லாபம் இல்லை. பதிதமான பாசு பதம் பாபம் பாபம் பதிதமான பாசு பதம் பாபம் பாபம் பதிதமான பாசு பதம் சதுர்மறை வழிவிடு விதி அனுசரிப்பவர் தாம கொரு கதி உங்கோ பதிதமான பாசு பதம் சதுர்மறை வழிவிடு விதி அனுசரிப்பவர் தாம கொரு பதிதமான பாசு பதம் நிராகரிக்கப்படுவதை பகதியாகும் பூஜனை கூறி துராச்சாரமுடைய பதிதமான பாசுபலம். என்னையா உங்க கடவுள ஸ்மசானத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த சாம்பல்லாம் உடம்புல பூசிண்டு கம்பளி கயிறை கட்டிண்டு ஆட்டுத்தோலை கட்டிண்டு உங்களுடைய ஆச்சாரமும் உங்களுடைய கண்ணியமும் உங்களுடைய பூஜையும் சகிக்கல, நீங்க உன்னை பார்த்தது பாவம் அப்படின்னா. நான் உன்னை பார்த்தது பாவம் நினைக்கிறேன், நீ என்ன பார்த்தது பாவம். இந்த போராட்டம் கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. இவருக்கு நியாயம்னு பட்டு இந்த பெயர் சொல்றது நியாயம்னு பட்டுது. ஒரு காரியம் பண்ணு, ரிஷிகுமார்னா பிறந்திருக்கேன், நல்ல குலம், நல்ல கோத்திரம், நல்ல பண்பாடு, நல்ல அறிவு, உலகத்தில் இருக்க சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேன், உனக்கு தெரியாத சபையும் கிடையாது. குலம் தரும் செல்வன் பங்கிடும் அடியார் படுதுகை ராயினை எல்லாம் ஜலந்தரம் செய்யும் கீழ்நிச்சும்பலும் அருள் ஒரு பெருநிலவழிக்கும் வளந்தரும் இத்தனையும் தரும் நாராயணா என்னும் நாம் திருவற்றெழுத்தை சொல்லும் அட்டாட்சரம் துவயம் பரம மந்திரங்கள். இதனாலேயே இகலோக பரலோகங்களை எல்லாம் சாதிக்கிறோம். வைஷ்ணவமே பரமதர்மம், ஸ்ரீமன் நாராயணனே உபாசியம். உபயமாகவும் உபயமாகவும் அவர் சரணாரவிந்தங்களை பற்றுவதுதான் ஜென்ம சாபல்யமாக ஆகும் என்று இவர் சித்தாந்தம் பண்ணினார். இந்த சித்தாந்தத்தை கட்டுப்பட்டு போயிட்டார்கள். திருவழி செப்பிதான் பேயாழ்வாருடைய திருவடியை ஆசிரியிச்சு சீவைஷ்டவராக போயிட்டார். சிவபாக்கிய இருக்கிற பெயர் பயிர்த்து இருக்கு. சாக்கியம், சபணகன், சைவம், காணாபத்தியம், காபிஞ்சலம், பாதங்களும் இத்தனை மதங்களை விடுத்து இறுதியிலே சீவைஷ்டவ சித்தாந்தமே தனக்கு உகந்தது என்று ஐயந்திரி பெற தீர்மானம் பண்ணி தான் பல வைஷ்ணவனாய் பேயாழ்வார் சிஷ்யனா போய் பேயாழ்வார் திருவடி ஆசிரியிச்சு அவர்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரங்கள் சிஷ்யனா போய் அவர்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிண்டார். வைஷ்ணவனா போனா தத்த சக்கரம் வேணும், சங்க சக்கரெல்லாம் சொன்னங்க, அதெல்லாம் பேயாழ்வார் பண்ணி வச்சார். பேயாழ்வார் சிஷ்யர் திருமதி ஆழ்வார். பேயாழ்வார்ல ஆறு சிஷ்யாள்னா டைரக்டா வாழ்ந்தார் சேரமதுரியாருடைய சிஷ்யால வாழ்ந்தார். பெருமாள் திருவிழியை ஆசிரியிச்சவா வாழலாம். நிம்மதியாக போது போகின்றிருக்கார். காவேரி தீரத்தில் இருக்கிற கஷேத்திரங்கள்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. தொண்டமண்டலத்திலிருந்து காவேரி கரை கடந்தது சோழ நாட்டுக்கு. பெரும்புலியூர் யாகசாலையில இவர் நின்று கொண்டிருக்கிற போது இவர் யாரோ தகாதவன், வேதம் கேட்க தகாதவன் என்று எண்ணி வேதத்தை நிறுத்தி விட்டார்கள். வேதம் விட்ட இடம் மறந்து போய்விட்டது அந்த அந்தணர்களுக்கு. அவர்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் ஆழ்வார் திருவடிகளிலே விழுந்து. அப்போது இந்த வேதத்தை யாபகம் விட்ட கருப்பான ஒரு நெல்லை நகத்தாலே கிழித்து காட்டினார் ஆழ்வார். கிருஷ்ணானாம் பிரீயினாம் நகந்தி பெண்ணம் அவர்களுக்கு விட்ட இடம் ஞாபகத்துக்கு வந்தது. அதன் பிறகு அவர்கள் எல்லாம் இவர் ஆழ்வாரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த யாகத்தை நிகழ்த்திய பெரும்புலியூர் நம்பி என்பவர் முதல் அக்ர பூஜையே இந்த ஆழ்வாருக்கு தான் செய்தார். அக்ர தாம்பூலங்கள் எல்லாம் கொடுத்தார். அங்க இருக்கவெல்லாம் சத்தம் போட்டார். யாரோ வழியில போனா மட்டக்குடியிலே பிறந்தவன் பிச்சைக்கார மாதிரி போனா அவனுக்கு அக்ர தாம்பூலம் கொடுக்குறேன், இது யாகசாலையா, இது நியாயமா, இது முறையா, இது தர்மமா, இது ஏது கேட்பார் இல்லையான்னு சத்தம் போட்டவாள். அப்ப இவர் சடங்கர் வாயடங்கிட உப்புகுந்து இருந்தவாறு புறம்புசித்து காட்டிடே என்று கேட்டார் ஆழ்வார். நீ எல்லாருக்கும் நீ சமாதானம் சொல்ல வேண்டா பரமாத்மாரு கேட்டார் இவர். அப்ப இவருடைய திருமார்பகத்திலேயே பெருமாள் சேவை சாதித்தார். இத்தனை பேரும் பெருமாளை அவருடைய திருமேனியிலே சேவித்தார்கள். பெருமாளுடைய அபர வடிவம் கொண்டவர் இந்த பக்தன் பக்தி சாரன் சாமான்யமானவன் இல்ல. என்ன அவர்கிட்ட தெய்வீக புத்தி வாழ்க்கெல்லாம் வந்தது. யாகத்தை வெற்றிகரமாக முடித்தார்கள். இவர் அங்கிருந்து திருக்குடந்தை கும்பகோண கஷேத்திரம் வந்தார். அங்கு சாரங்கராஜா சன்னதிக்கு போனார். அந்த பெருமாள் பாம்புல படுத்துட்டு இருந்தது. அதை போய் கேட்டார், இங்க போனாலும் படுத்துட்டு இருக்கே, உனக்கு எழுந்திருக்க போதே கிடையாது. கழுக்கிறார் இவர். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கையாலமே நமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தை கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாய் கேசரே. உபய காவிரி நடுவிலே திருக்குடந்தையிலே படுத்திருக்கிறே படுத்துட்டு இருக்கிற ஆளுகளை ஏந்திருக்கணும்னார் அவர். அப்ப பகவான் அப்ப ஏந்திருந்தார். ஏந்திருக்கிற போது பாதி ஏந்திருந்தார், பாதி படுத்துட்டு இருக்கார். பாதி ஏந்திருக்கிற போது இவர் வாழிகேசனேந்தார். நீ இப்படியே இருக்கணும்னார். இந்த ஆழ்வாருக்காக பாதி எழுந்திருந்தும் பாதி படுத்தும் உத்தான சாயனம்னு பேர். பெருமாளுக்கு இடுப்புக்கு மேல தூக்கிட்டு பார், கீழே படுத்துட்டு போய் காலம் நிற்கின்றி இப்படி இருக்கிற பெருமாள் உத்தான சாயி. அங்கேயும் எதோக்த காரியா போனார் பெருமாள். எதோக்த காரியாக எல்லா கஷேத்திரத்திலேயும் பெருமாளை மங்களாய் சாசனம் பண்ணின ஆழ்வார் அன்று தொடங்கி இன்று வரையில் பெருமாள் திருவடியே பிரமணராக எழுந்தருளியிருக்கிறார் என்றபடி.
நேயர்களே, நாம் கேட்டது திருமிடிசை பிரான் இசை சொற்பொழிவு. வழங்கியவர் எம்.ஆர்.எஸ். விஜயராகவாச்சாரியார் அவர்கள்.